நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வழங்குவோர் நந்தினி குருசங்கரன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இம்முறை அமைதிக்கான நோபல் பரிசு துனிஷியாவின் சிவில் அமைப்புகளின் ஒன்றியத்துக்கு வழங்கப்பட்டுள்ளமையானது முரண்பாடுகளை களைவதற்கு பேச்சுவார்த்தையே ஒரே வழி என்ற செய்தியை வழங்கியிருப்பதாக அந்நாட்டின் அதிபர் பேஜி காய்ட் எஸ்எம்சி கூறியிருக்கிறார். அரபு வசந்த புரட்சியின் தொடர்ச்சியாக துனிஷியா உள்நாட்டுப் போரின் விளிம்பு வரை சென்றபோது அந்நாட்டின் தேசிய கலந்துரையாடலுக்கான அமைப்பு அமைதியான மாற்று வழி அரசியல் நடைமுறையை கொண்டு வந்ததாக நோர்வேயில் உள்ள நோபல் பரிசு குழு தெரிவித்திருக்கிறது.
சிரியாவில் உள்ள அலப்போ நகரின் வடக்கு பகுதியில் இருக்கும் பல கிராமங்களை இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் என்று தம்மை அழைத்துக் கொள்ளும் பிரிவினர் போட்டி கிளர்ச்சியாளர்களின் பிடியிலிருந்து தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். ரஷ்யா சிரியாவில் உள்ள IS தீவிரவாத குழுவினரை இலக்கு வைத்து தனது சமீபத்திய விமான தாக்குதல்களை நடத்தியதாக கூறிய பின்னரும் இது நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இருதரப்பிலும் மோதல்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரானின் புரட்சிகர படைகளின் மூத்த தளபதி ஹுசைன் ஹமேதானி அலப்போ அருகே கொல்லப்பட்டிருப்பதாக ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளது. அரசு படைகளை IS குழுவினரின் படைகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்துமாறு அறிவுறுத்தும் பணியில் அவர் ஈடுபட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
சிரியாவின் எதிரணி குழுக்களுடன் சேர்ந்து பணியாற்றுவதற்கான வேறு வழிமுறைகள் பற்றி அமெரிக்கா ஆராய்ந்து வருவதாக அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் அஷ்டன் கார்ட்டர் கூறியிருக்கிறார்.
We have been looking for now several weeks at ways to improve that.
இஸ்லாமிய அரசு ஆயுதாரிகளுக்கு எதிராக மிதவாத கிளர்ச்சியாளர்களுக்கு பயிற்சியும் ஆயுதமும் வழங்கும் $500 மில்லியன் திட்டத்தை அமெரிக்கா கைவிட்டிருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் இதழில் வந்திருக்கின்ற செய்தியையும் கார்ட்டர் மறுத்திருக்கிறார். தங்களின் பழைய இலக்குகளை அடைவதற்கான வேறு வழிகள் பற்றி அதிபர் ஒபாமா விரைவில் அறிவிப்பார் என்றும் லண்டனில் பேசிய அஷ்டன் கார்ட்டர் தெரிவித்தார்.
இஸ்ரேலியர்களுக்கும் பாலத்தீனர்களுக்கும் இடையே நடைபெறும் வன்செயல்கள் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்திருக்கின்றன. காசா நிலப்பரப்பை ஒட்டிய எல்லைப்பகுதியில் இஸ்ரேலிய படையினர் நாகல் ஓஸ் கடவையை அணுகிய ஆர்ப்பாட்டக்காரர்களை நோக்கிச் சுட்டதில் குறைந்தது 3 பாலத்தீனர்கள் கொல்லப்பட்டனர். 20 பேர் காயமடைந்தனர். பாலத்தீனர் ஒருவர் கிர்யாத் ஆர்பா என்ற யூத குடியிருப்புக்கு அருகே போலீஸ்காரர் ஒருவரை கத்தியால் குத்திய பின்னர் மேற்கு கரையில் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று இஸ்ரேலிய போலீசார் கூறுகின்றனர். இந்த மிக சமீபத்திய சம்பவங்கள் கடந்த மாதம் பிற்பகுதியில் கிழக்கு ஜெருசலேத்தில் உள்ள ஒரு புனித வழிபாட்டிடத்தில் வெடித்த சம்பவத்தை அடுத்து இஸ்ரேலியர்கள் மற்றும் பாலத்தீனர்களுக்கிடையே வன் செயல்கள் வெகுவாக அதிகரித்த பின்னணியில் வருகின்றன.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
ஜெர்மனியில் தஞ்சக் கோரிக்கையாளர்கள் தங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட வீடுகள் மீது கிட்டத்தட்ட 500 தாக்குதல்கள் நடந்துள்ளதாகவும் இது கடந்த ஆண்டை விட 3 மடங்கு அதிகம் என்றும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. 3/2 பங்கு அளவான தாக்குதல்கள் முன்னர் குற்றப்பின்னணி இல்லாத உள்ளூர்வாசிகளாலேயே மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜெர்மனியின் உள்துறை அமைச்சர் தெரிவித்தார். குடியேறிகள் மீதான வெறுப்பினால் அதிகரிக்கும் வன்முறையை வெட்கக்கேடானது என்று அவர் வர்ணித்திருக்கிறார்.
தென்சீன கடற்பரப்பில் தனக்கு இறையாண்மை இருப்பதாக சீனா சொந்தம் கொண்டாடும் தீவுகளுக்கு அருகில் அமெரிக்கா தனது கப்பல்களை கொண்டுவரக்கூடாது என்று சீனா எச்சரித்துள்ளது. சீனா உரிமை கொண்டாடி வரும் இத்தீவுகளை சுற்றியுள்ள கடற்பரப்பில் அது அவ்வாறு சொந்தம் கொண்டாடுவதற்கு சவால் விடுக்கும் வண்ணம் அத்தீவுகளிலிருந்து 12 கடல் மைல்களுக்குள் கப்பல்களை அனுப்ப அமெரிக்க கடற்படை திட்டமிட்டுள்ளதாக செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
மலேசியாவில் பிரதமர் நஜீப் ரசாக்குடன் தொடர்புடைய சர்ச்சைக்குரிய அரச முதலீட்டு நிதி தொடர்பில் அந்நாட்டின் மத்திய வங்கி குற்றவியல் வழக்கு தொடருமாறு பரிந்துரை செய்திருக்கிறது. முறையான நடைமுறைகள் இல்லாமல் வெளிநாட்டில் சுமார் $2 பில்லியன் பணம் முதலிடப்பட்டிருப்பதாக மத்திய வங்கி கூறியிருக்கிறது. 2009 ஆண்டில் பிரதமரால் அமைக்கப்பட்ட இந்த நிதியத்தை மலேசியாவுக்கு திரும்ப கொண்டு வர வேண்டும் என்றும் வங்கி கேட்டுக்கொண்டுள்ளது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.